கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நாம பார்த்து வருகிற இந்த புதிய சிருஷ்டியின் வால்யூம்ல 15வது பாடம், புதிய சிருஷ்டியினுடைய விரோதிகள், அதற்குள்ள நாம இன்று கடந்து செல்லலாம். கடந்த வாரம் வரையிலும் சகோதர சகோதரிகளே, நாம பார்க்கும் போது இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு அவங்க மாம்சத்துல பூமியில இருக்கும் நாள் மட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய விரோதிகள்ல மிக முக்கியமானது நம்ம அவங்களுடைய சொந்த மாம்சம் புதிய சிருஷ்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விரோதி, அதே சமயத்துல இந்த உலகம் கூட அவங்களுக்கு ஒரு விரோதி என்று நாம் அங்க பார்த்தோம். ஆனா கடந்த வாரம் பார்க்கும் போது உண்மையான ஒரு விரோதிய கடந்த வாரம் நாம் அங்க பார்த்தோம். சோ இந்த மாம்சமும் உலகமும் புதிய சிருஷ்டிகளுக்கு கண்டிப்பா விரோதிகளா இருந்து அவங்களுக்கு அநேக இடர்களை தரக்கூடியதாக இருந்தாலும், உண்மையான விரோதி என்று சொல்லும் போது அந்த விரோதிங்கிற அந்த பெயருக்கு சரியான பொருத்தமான ஒரு நபர் யார் என்று பார்க்கும் போது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். உண்மையான ஒரு விரோதி புதிய சிருஷ்டிக்கு யார் என்று சொல்லும் போது பிசாசானவன் தான். சோ அப்போ அவர் தனக்கென்று ஒரு சொந்த ஞானம், தனக்கென்று ஒரு சொந்த திட்டம், தனக்கென்று சொந்த தந்திரங்கள் இவைகள் எல்லாம் வைத்து புதிய சிருஷ்டிகளின் மேல வெறுப்பினால, அவங்கள பகையினால அவங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு கேரக்டர். சமமாக இந்த மாம்சமும் உலகமும் புதிய சிருஷ்டிக்கு விரோதிகள் என்று சொல்லும் போது, இவைகள் தங்களுடைய சுபாவத்தின்படி புதிய சிருஷ்டியினுடைய சுபாவத்திற்கு நேரடியா இருக்கிறதுனால அந்த பெயர் அவங்களுக்கு அங்க தரப்படுது. ஆனா நம்ம சாத்தான் பத்தி பார்க்கும் போது இல்ல, சாத்தான் அப்படி இல்லை. சோ அவர் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு விரோதியாகவே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சாத்தான் அந்த ஒரு மிகப்பெரிய விரோதியா இருந்துட்டு, அவர் தான் நம்முடைய மாம்சத்தையும் இந்த உலகத்தையும் புதிய சிருஷ்டிக்கு விரோதமாக ஏவுகிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதை நாம அங்க பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, சாத்தான் கூட மாத்திரம், சாத்தான் மாத்திரம் இல்ல நமக்கு விரோதியா, அதோடு கூட அந்த விழுந்து போன தூதர் கூட்டம் அங்க இருக்குது. அந்த டெமன்ஸ், அந்த பிசாசுகள், அசுத்தாவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த விழுந்து போன தூதர்கள். மூன்றும் தான் புதிய சிருஷ்டிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த விரோதி. போன வாரமே நாம் சொன்னோம் உங்களுக்கு என்னன்னா, ரசல் இந்த வால்யூம்ல இந்த பாடத்துல முதல் இரண்டு விரோதிகள் பத்தி ரொம்ப சின்ன குறிப்பிட்ட அளவு தான் பேசுறாரு. ஆனா மீதி உள்ள பாடம் முழுவதும் சாத்தான் பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். சோ சாத்தான் விழுந்து போன தூதர்கள், இவங்க புதிய சிருஷ்டிக்கு ஒரு முக்கியமான விரோதியா இருந்துட்டு, அவங்க எந்த வகையில புதிய சிருஷ்டிகளை வஞ்சிக்கிறாங்க, என்னென்ன மாதிரி வஞ்சனைகள் அவங்கனால புதிய சிருஷ்டிக்கு ஏற்படும், புதிய சிருஷ்டிகள் என்ன மாதிரி இவர்களோடு இவர்களை எதிர்த்து போராட வேண்டும், அதுல இவங்க பயன்படுத்த வேண்டிய அந்த போர் ஆயுதங்கள், இதையெல்லாம் பத்திட்டு மீதி சாப்டர் முழுக்க, மீதி பாடம் முழுக்க அவர் அங்க பேசுவதை நம்ம அங்க வாசிக்கிறோம். மற்றும் இருந்து போன தூதர்கள், அவங்களை பத்தி நாம போன வாரம் நம்ம பார்த்தாலும், இது கொஞ்சம் அவங்களை பத்தி நாம இன்னைக்கு பார்த்து முடிக்க வேண்டியது அங்க அவசியம். என்ற ஒரு கேரக்டர் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல புதிய சிருஷ்டிக்கு விரோதியாக அங்கிருக்கிறார். அவரோடு அந்த விழுந்து போன தூதர்கள் எந்தெந்த வகையில மனுக்குலத்தால் தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறாங்க, எந்தெந்த வகையில கிறிஸ்தவ மண்டலத்தால் தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறாங்க, எந்தெந்த வகையில புதிய சிருஷ்டிகளுக்கு விரோதமாக கூட செயல்படுறாங்க, லாஸ்ட் வீக் போன வாரம் நம்ம அங்க பார்த்தோம். அதுல நம்ம விடுபட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டாபிக் என்ன என்று சொல்லும் போது, அவர்கள் முக்கியமா சாத்தான் கர்த்தரேசனுடைய இரண்டாம் வருகைக்கு அப்புறம் இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு விரோதமாக மிக வல்லமையாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார். அவரோடு கூட அந்த விழுந்து போன தூதர்களும் அங்க இருக்கிறாங்க. சோ கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை அரசாட்சியின் துவக்கம். சோ இந்த அரசாட்சியின் துவக்கத்துல இந்த அரசாட்சியினுடைய அந்த விடியல், இந்த மில்லனியல் டான் இங்கிலீஷ்ல நாம சொல்லும் போது, சோ இந்த விடியலுடைய வெளிச்சம் இந்த உலக ஜனங்களுக்கு அங்க அடிக்கும் பொழுது, இப்போ கண்டிப்பா சாத்தான் மிக மிக ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கிறார். சோ இப்ப தன்னுடைய நிலை, தன்னுடைய ஸ்தானம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய கட்டுப்பாடு இந்த ஜனங்கள் மேல அவர்கள் நிலைத்து வைக்க செய்யணும்னா அவர் ஏதாவது சில புது முயற்சிகள் அங்க எடுத்தாகும். அந்த வகையில அவர் அந்த சாத்தான் மற்றும் அந்த விழுந்து போன தூதர்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த வஞ்சனைகள் எப்படி என்று பார்க்கும் போது, சில முக்கியமான இயக்கங்கள் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, சில அமைப்புகள் உருவாயிருக்கு இந்த உலகத்துல. உலகத்தின் ஜனங்கள் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில. சோ இந்த அமைப்புகளின் மூலம் வந்துட்டு அவங்களுடைய வஞ்சனை அதிகமா இருக்கு. அந்த அமைப்புகளை பத்தி பிரதர் ரசல் அங்க நமக்கு அந்த ஒரு ரெண்டு பேஜுக்கு அங்க பேசுறாரு. ஆனா என்னன்னா இதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மேக்சிமம் இந்த அமைப்புகள் மேற்கத்திய நாடுகள்ல பரவி இருக்குது. சோ வெளிநாடுகள்ல இவர்களுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படி என்று சொல்லும் ஒரு வித்தியா ஒரு வினோதமான ஒரு வகுப்பா. எப்படி நம்ம 750 டினாமினேஷன் இருக்கு சொல்றோம் கிறிஸ்தவர்களுக்குள்ள. சோ இவங்க ஒரு விதமான ஒரு வகுப்பார் கிறிஸ்டியன் சயின்ஸ். அப்படின்னு என்னன்னா சத்தியத்தை அறிவுபூர்வமாக சொல்கிறோம் என்று சொல்லிட்டு சில புது புதுமையான காரியங்களை ஜனங்களுக்கு மத்தியில பரவ செய்கிற ஒரு வகுப்பார். சோ இந்த இந்த அமைப்புகள் பத்தி ரசல் பேசும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது வந்துட்டு அவருடைய நாட்கள்ல இந்த அமைப்புகள் அப்பதான் இருக்கு. அப்பதான் ஜனங்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை செலுத்தி பயங்கர வஞ்சனை போகும்போது கண்டிப்பா பிரதர் ரசல் இதையெல்லாம் அங்க எழுதுறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு பின்பு நாம இந்த வால்யூம் நம்ம இங்க படிக்கும் போது இங்க நாம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்புகளுடைய பெயர் நமக்கு தெரியல. ஆனா அந்த அமைப்புகள் அங்க என்னென்ன காரியங்கள் செய்துச்சோ அதை விட மிகப்பெரிய வல்லமையான காரியங்களை இன்னைக்கு நமக்கு மத்தியில நம்ம ஜனங்களுக்கு மத்தியில கூட அங்க செயல்படுத்தி கொண்டிருக்கு. சோ இந்த கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் தியோசபி உங்களுக்கு நினைவுக்கு இருந்துச்சுன்னா இசைக்கியேல் 1 அதிகாரம் நம்ம ஒரு முறை நம்ம தீர்க்க தரிசனம் பார்க்கும் போது அந்த வெட்டுகிற ஆயுதங்களோடு கிளம்பின ஒரு அந்த 6 புருஷர்கள் பத்தி பேசணும் இல்லைங்களா. அதுல ஒரு ஸ்திரீ பத்தி பேசணும். அந்த அம்மா வந்துட்டு கண்டிப்பா இந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு வஞ்சனை உண்டாகிறதுக்கு அவங்க வந்ததை அது நம்ம பார்த்தோம். சோ அவங்க ஆரம்பிச்சது அந்த தியோசபி. அதை பத்தி தான் இங்க பிரதர் ரசல் அங்க உங்களுக்கு பேச ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்காக இசைக்கியேல் 9th சாப்டர் நான் உங்களுக்கு அங்க சொல்றேன். இந்த கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் தியோசபி ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா சகோதர சகோதரிகளே வேற ஒண்ணும் இல்ல. இந்த அமைப்புகளின் மூலம் என்னென்ன காரியங்கள் ஆரம்பிச்சிருக்கு, என்ன மாதிரி வஞ்சனை போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு நாம கிறிஸ்தவ பெயர் சபைகள்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதனால அற்புதங்கள், அப்புறம் சுகம் அளிக்கிறது, அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்றது, வரப்போற காரியங்களை முன்னாடியே அறிவிக்கிறது, அப்புறம் நடந்து முடிஞ்ச விஷயங்களை கூட அப்படியே ரெக்கார்ட் அப்படியே நமக்கு அங்க சொல்கிற விஷயங்கள். சோ இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு மத்தியில் அங்க இருக்குது, அதை நாம பாக்குறோம். சோ இதெல்லாமே என்னன்னா இந்த இரண்டு அமைப்புகளுடைய கிரியைகள். இது வந்து கரெக்டா நம்ம சொல்லணும்னா 1890 வருஷம் தான் இவங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ரொம்ப முக்கியமா அந்த பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் நாம சொல்றோம் இல்லைங்க, இன்னைக்கு பெண்டிகாஸ்ட் சர்ச் நிறைய இருக்குது. இவங்க பத்தியில் தான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல தரீங்களா. இதெல்லாம் அவங்க வந்து தேவையோட வல்லமே சொல்றாங்க. பட் ஸ்பிரிச்சுவலா நாம பார்க்கும் போது நம்ம ஆராய்ச்சி நிதானிச்சு பார்க்கும் போது சாதாரண மனுஷனுடைய ஞானம் வல்லமை புத்தி இதற்கு அப்பாற்பட்ட சில சக்திகள் அந்த சக்திகளுடைய துணை கொண்டுட்டு இவங்க இந்த காரியங்கள் அங்க செய்யலாம். சத்தியர்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு வரதுக்கு வர நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை சம்பந்தமில்லாம இவங்க அங்க சொல்றாங்க. அப்புறம் நோய்களை ஆச்சரியப்படும் வகையில குணப்படுத்தாங்க. இதனுடைய பேக்ரவுண்ட் இங்க நாம பார்க்கணும். இந்த அற்புதங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் நடக்குது கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில். இது ஒரு மிகப்பெரிய வஞ்சனை கண்டிப்பா நமக்கு தெரியாது. தேவனுடைய வல்லமை இல்ல, கர்த்தரேசனுடைய வல்லமை இல்ல, பட் அவங்களுடைய பெயர்ல தான் அங்க செய்யப்படும். ஆனா இப்ப நம்ம பாருங்க போது புதிய சிருஷ்டிகளுடைய விரோதிகள் அதுல சாத்தான் விழுந்து போன தூதர்கள். சோ இவங்க உலகத்தை எப்படி வேணாலும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பட் கிறிஸ்டியன்ஸ் அதாவது இந்த 1000 அரசாட்சியின் துவக்கத்துல அந்த ஒளி சத்திய ஒளி கண்டிப்பா ஜனங்களுக்குள்ள பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கும் போது உண்மையிலே சிலர் வந்துட்டு தங்களுடைய பழைய சம்பிரதாய அந்த நம்பிக்கைகள் விசுவாசங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பழகி போய் அதுல இருந்து விடுபட்டு ஏதாவது ஒரு புது முயற்சிகளுக்குள்ள இறங்க வேண்டும் என்கிற ஒரு ஆள் ஜனங்களுக்குள்ள வருது. அப்படி வரக்கூடிய ஜனங்கள் இவர் இந்த சாத்தான் விழுந்து போன தூதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து விலகி போறாங்க. இப்ப இந்த விலகி போறவங்களை மறுபடியும் தன்குள்ளேயே அவரை கட்டுப்படுத்தி வைக்கணும். அதற்கு தான் அவரு இந்த ஒரு முயற்சி அங்க செய்யறாரு. நம்ம உங்களுக்கு டேட் சொன்னோம் இது எப்ப ஆரம்பிச்சுன்னா 1890. எப்ப எந்த டேட்க்கு அப்புறம் வந்து பாருங்க, இரண்டாம் வருகைக்கு அப்புறம். சோ இது என்னன்னா கர்த்தர் இயேசுவின் 2 வருகை, அந்த விடியலுடைய வெளிச்சம், இது ஜனங்கள் மேல பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது, மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் போது, சாத்தான் பயந்துட்டு ஜனங்களை மீண்டும் தன்னுடைய கட்டுக்குள் வைக்கணும் என்று சொல்லிட்டு அவசர கதியில ஆரம்பிச்சுட்டா சில முயற்சிகள். அது 1890 இந்த பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அதனுடைய துணை கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த மாதிரி சில அமைப்புகள் இயக்கங்கள் உருவாயிட்டு பார்க்கிறோம். அதன் மூலம் இப்ப அவங்க ரொம்ப வல்லமாக கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள அங்க அவங்க செயல்படுவதை நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது உதாரணம் நம்ம உங்களுக்கு சொல்லலாம். இது உண்மையிலேயே பிரதர் ரசல் அங்க சொல்லும் போது இது யாருக்காகத்தான் வச்சுட்டாங்கன்னா, டு சாட்டிஸ்பை தேர் கிரேவிங்ஸ் ஃபார் சம்திங் நியூ அண்ட் பெட்டர் தேன் தி ஹஸ்க்ஸ் ஆஃப் ஹியூமன் ட்ரெடிஷன். உண்மையிலே சில கிறிஸ்தவர்கள் இப்ப ஒரு மாற்றத்தை அடையறாங்க. இப்ப நமக்கு நல்லா தெரியும், ஒரு உதாரணம் சொன்னோம்னா, இப்போ ரோமன் கத்தோலிக் சபையில ரொம்ப நாள் இருந்துட்டவங்களுக்கு கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க புரிஞ்சவொன்னு அவங்க நெக்ஸ்ட் எந்த டினாமினேஷனுக்கு தவறாங்க. சிம்பிள். சோ இதுதான் இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் அநேகருடைய அந்த மென்டாலிட்டி. ஏன்னா இந்த ஆறு அரசாட்சியின் அந்த வெளிச்சம் கிளியர் அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் உணர்த்துது, இந்த அமைப்புல ஒண்ணுமே இல்ல, இருப்பதெல்லாம் வந்துட்டு பழைய அந்த குப்பையான சில அந்த ட்ரெடிஷன்ஸ் தான், அந்த சம்பிரதாயங்கள் தான் அங்க இருக்குது. வந்துட்டு ஏதோ ஒரு ஹையர், ஏதோ ஒரு மேலான, ஏதோ ஒரு புதிய ஒரு முயற்சி தேவனுக்கு மேல அது மாதிரி செய்யணும்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. சோ இந்த ஆர்வங்கள் வரும்போது பாருங்க, இவங்களுக்கு உடனே தேவன சத்தியம் கிருஷ்ண கபம் என்ன ஆயிடுவாங்க, அது பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதை சேட்டன் பாக்குறாங்க. இல்ல இல்ல இல்ல, ரோமன் கத்தாலிக் வீட் போட்டோம் அப்படி போனா எனக்குள் தான் இருக்கும். சோ இப்ப இவங்களுக்கு இவங்களுடைய அந்த 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 ஆர்வம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு, இவங்களுடைய ஆர்வம், சோ இதெல்லாம் திருப்திப்படுத்தும் வகையில இன்னொரு அமைப்பு இருக்கணும். சோ அந்த அமைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கண்டிப்பா மேக்சிமம் ரோமன் கத்தோலிக்ஸ் அங்கிருந்து எங்கதான் ஜம்ப் பண்றாங்க டைரக்டா, ஆமா பெண்டிகாஸ்ட் தாங்க போறாங்க. சோ இது 1890 முன்னாடி முடியாது, 1890 முன்னாடி. ஆனா 1890 அப்புறம் இப்ப பார்க்கும்போது சேட்டனா இந்த அமைப்புகள் மூலம் அங்க அங்க இந்த ஒரு முயற்சி அங்க செய்யறாங்க. சோ இப்ப இது ரொம்ப கிளியரா நம்ம சொல்லலாம், இது வந்து 1000 வருட அரசாட்சியுடைய அந்த வெளிச்சம், அதனுடைய விளைவு, அதை பார்த்து சாத்தான் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி. ஆனா இதுவே பிரதர்ஸ் அருமையா சொல்றாங்க நமக்கு என்னன்னா, சாத்தானுடைய ராஜ்யம் இன்னைக்கு இருள் அடைந்து கொண்டு வருது. ஜனங்கள் மேல கிறிஸ்தவர்கள் மேல சாத்தான் விழுந்து போன ஆவிகள், சோ இவர்கள் இதுவரைக்கும் செலுத்தின அந்த ஆதிக்கம் குறைந்து கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஜனங்களை பழைய படிக்கு அந்த மூட நம்பிக்கைகள்னாலே தனக்குள் வைக்கிறதுக்கு அங்க அவரால் அங்க முடியல. அதனால ஜனங்கள் அங்கிருந்துட்டு போறாங்க. அப்படி போகும் போது அவர் மறுபடியும் ஏதோ ஒரு பிரயாசம் பண்றாரு. அது என்னன்னா ரொம்ப திணறுவது நமக்கு அங்க தெரியுது. சோ பழைய படிக்கு சாத்தானுடைய அந்த ஆளுகை வந்துட்டு அங்க இல்ல. இன்னும் சொல்ல போனா இது பிரதர் ரசல் அங்க கிளியரா சொல்றாரு என்னன்னா, இது எந்த வகையில எந்த கோணத்துல உருவாயிட்ட அமைப்புகள், எந்த கோணத்துல வந்துட்டு வஞ்சனைகள் என்று சொல்லும் போது சேட்டன் பாக்குறாரு. 1000 வருட அரசாட்சியில தேவன் செய்ய போற மிகப்பெரிய திட்டம் என்னன்னா, அந்த திரும்ப கொடுத்தல். சோ மனுஷங்க என்னென்னலாம் எழுந்து போயிட்டாங்களோ, அந்த ஆரோக்கியம், அந்த பூரணம், அந்த ஞானம், இதெல்லாம் எழுந்து போயிருக்கிறாங்க. அதை திரும்ப கொடுக்க போற தேவன். சோ இப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஜனங்களை திசை திருப்புவதற்கு தான் அவருக்குற அதே பாணியில இந்த மாதிரி மைண்ட் கியூர்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல வந்துட்டு அதான் நம்முடைய மனிதனுடைய அந்த நினைவு ஆற்றல், அவனுடைய மன திடத்தை வைத்துக் கொண்டு சில அந்த என்ன பண்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளா அந்த அற்புத பெருவிழா அந்த கூட்டம் எல்லாம் அங்க பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப ஸ்டேஜ்ல இயேசு கிறிஸ்துவின் பெயர் வச்சுட்டு அவங்க கையில தலையில கைய வைத்து அங்க குணப்படுத்துறாங்க. பட் அங்க ஒரு பிரின்சிபல் இருக்கு, அங்க ஒரு கொள்கை இயங்கிட்டு இருக்கு. சோ அந்த கொள்கைய சரியான பார்வையில பார்த்து பிரதர் ரசல் நமக்கு அங்க எழுதுறாரு. ஜனங்கள் கடவுள் யாருடைய வல்லமையில் நடக்குதுன்னு பாக்குறோம். ஜனங்களுக்கும் சரி, அந்த அதை அந்த அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய போதகர்களோ யாரோ அவங்களுக்கும் சரி, அதெல்லாம் கர்த்தர் இயேசுனுடைய வல்லமையில் அங்க நடக்குது. பட் இதெல்லாம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம மனசுக்கு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்தி அவங்க சில ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி புரியுதுங்களா, அவங்க சொல்லுவாங்களா அடிக்கடி ஸ்தோத்திரம் ஏதோ ஜபம், அவங்க மைண்ட் எல்லாம் ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிறவர் இவர் ரெண்டு பேர் இருக்கும் பொழுது அது ஏதோ சம்திங் நடக்குது. சோ அது நம்ம இதுக்கு மேல போய் அங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நம்மளால. பட் என்னன்னா இதெல்லாம் வந்து மனித மூளைக்கு அப்பாற்பட்ட சில சக்திகளை அவங்களே அங்க பயன்படுத்துறாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் யார் இருக்கிறாங்க, சாத்தான் மட்டும் அந்த விழுந்து போன அங்க தூதர்கள். சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ சாத்தான் விழுந்து போன தூதர்கள் நமக்கு மிக முக்கியமான விரோதிகளா இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் போது இவங்க உலக ஜனங்கள் மேல தங்களுடைய ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வராங்க என்னென்ன விதத்துலன்னு பார்த்தாலும், ரொம்ப முக்கியமா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில இவங்களுடைய அந்த வல்லமை, இவங்களுடைய அந்த வஞ்சனைகள் எப்படி போகுதுன்னு பார்க்கும் போது இந்த விஷயங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த ரெண்டு முக்கியமான சில அமைப்புகள், கிறிஸ்டியன் சயின்ஸ், தியோசபி என்று சொல்லிட்டு, சோ இந்த மாதிரி ஆச்சரியமான அற்புதமான சில காரியங்களை அப்பாற்பட்ட சக்திகளின் மூலம் துணை கொண்டு அங்க செய்யறது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனை. ஆனா நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான், கண்டிப்பா 1000 வருட அரசாட்சியில தேவன் என்ன பண்ண போறார், சாத்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க முழுவதுமே வந்து அவரு அங்க கட்டி போட போறா. ஏன்னா அப்பதான் அந்த வசனம் நிறைவேறும், சமுத்திரம் எப்படி ஜலத்தினால நிரம்பி இருக்குதோ அப்போ அது போல பூமி கூட கத்தரை அறிகிறோம். சோ அதுதான் தேவனுடைய எட்டர்னல் பர்பஸ் அப்படின்னா அவருடைய நித்திய நோக்கம் வந்து அதுதான். அந்த நித்திய நோக்கம் கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார், கண்டிப்பா அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லும் போது அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய எதிராளி அங்க கட்டப்படுறார். சோ அது தேவனுக்கு நம்ம அங்க நன்றி சொல்லணும். ஆனா நம்ம பார்க்கணும் உலகம் இருக்கிற நிலைமை, அதாவது உண்மையான தேவனை அன்றி மற்ற விக்கிரகங்களை வணங்குற சாதாரண அஞ்ஞானிகள், இந்த உலகத்தின் ஜனங்கள், இவங்களுக்கு மத்தியில இந்த சக்திகளினுடைய கிரியை பயங்கர வல்லமையா அங்க போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம்னா பிரதர் ரசல் வாழ்க்கையில இதெல்லாம் எங்க அதிகமா செயல்படுதுன்னு அவர் குறிப்பிடும் போது நம்மளுடைய தேசம் தான் அவர் குறிப்பிடுறார். அவர் சொல்ல போறது பாருங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் தி ஃபக்கீர்ஸ் ஆஃப் இந்தியா. சோ இந்தியாவில தான் இந்த மாதிரி ஒரு சக்திகள் வினோதமா விதவிதமான பாணியில அங்கங்க பயங்கரமா ஊடுருவி இருக்கிறதாங்க பார்க்கணும். ஆனா உலகங்களுக்கெல்லாம் இவங்க வந்துட்டு அங்க செயல்படுறாங்க. பிளாக் ஆர்ட், பிளாக் மேஜிக், இங்கிலீஷ்ல நாம சொல்கிறோம், பில்லி சூனியம் மற்றும் மற்ற சில சில விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம அங்க கேட்டிருக்கிறோம். சோ இதெல்லாம் உலக ஜனங்கள் பார்க்கும் போது இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் அதன் மூலம் தாங்க கட்டுப்படுத்தப்பட்டு அங்க இருக்கிறது பாக்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு தீமையான இந்த சக்திகள் விரோதியாத்தா இருக்குது நமக்கும் உலகத்துக்கும். ஆனா இதை எப்படி இவை இதை வந்துட்டு அகற்றக்கூடிய ஒரே வல்லமை அது தேவனுடைய சத்திய வெளிச்சத்துக்கு மாத்திரம் தான் இருக்குது. வேற எந்த ஒரு வேற யாருனாலையுமே இந்த சக்திகளை வந்துட்டு அங்க மேற்கொள்ள அங்க முடியாது. சோ அது நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். சோ பிசாசு துரத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கூட யார்தான் பாக்குறோம், கிளியரா இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் பிசாசு துரத்துறாங்க. ஆனா பிசாசு துரத்துறோம்னு வரவங்க கூட யாருடைய ஏஜென்ட்ஸ் தான், யாருடைய மீடியம்ஸ் தான், யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான், பிசாசனுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். சோ இது அறிஞ்சிருக்கிற நோக்கில் ஒரு கேள்வி வரும், இவங்களை எல்லாத்தையும் சேர்ந்து எப்பதான் துரத்த முடியும், எப்படித்தான் துரத்த முடியும்? அதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த வல்லமை யாருக்கு மாத்திரம் தான் இருக்கு, தேவனுடைய சத்திய வெளிச்சத்துக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் பிரதர் காண்பிக்கிறார் எங்கன்னா அப்போஸ்தலர் நாட்கள்ல. சோ அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி ஏசியா ஐரோப்பிய தேசங்கள் இவங்களுக்கு மத்தியில தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்துட்டு அவங்க போய் பிரசங்கம் பண்ண போகுது. அந்த அந்த சுவிசேஷத்துக்கு எவ்வளவு வல்லமை இருந்துச்சு அது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. வல்லமையை பார்க்கும் போது நமக்கு ஒரு மனசுல திருப்தி, ஒரு கன்வீன்ஸ் ஆகிறோம். கண்டிப்பா இந்த அந்தகார சக்திகள் தேவனுடைய அந்த சத்திய வெளிச்சம் மாத்திரம் தான் இந்த இவைகளை வந்துட்டு அங்க விரட்டும். ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டன்ஸ் படிங்க, அப்போஸ்தல் 19:18-20. நாட்கள் அவங்க ஊழியம் எந்த அளவுக்கு வல்லமையா இருந்துச்சு என்று பார்க்கும் போது இந்த அந்தகார சக்திகள் சாத்தான் விழுந்து போன தூதர்களுடைய வல்லமையில கிரியை செய்யக்கூடிய மாய வித்தைக்காரர்கள் அவங்களுடைய அந்த புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக அக்னியில போட்டு எரிக்கிறது பாருங்க. சோ சரண்டர் ஆகுறாங்க அங்க தேவனுடைய அந்த சத்திய வெளிச்சத்துக்கு முன்னாடி. இது ஒரு சின்ன உதாரணம், நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா இந்த சக்திகள் எல்லாமே தேவனுடைய சத்திய வெளிச்சம் தான் அங்க வந்துட்டு அப்புறப்படுத்தும். சோ இது நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கும் போது நம்ம இன்னும் என்ன சில விஷயங்கள் அப்போஸ்தல நடவடிக்கையில நம்ம பார்க்கலாம்னா, அப்போஸ்தலர்கள் எங்க போனாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு இந்த அசுத்தாவிகளோட ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்து கொண்டதே. பல இடங்கள்ல வந்துட்டு அப்போஸ்தலர்களை இந்த அசுத்தாதிகள் எதிர்த்துச்சு. சில இடங்கள்ல ரொம்ப வித்தியாசமா அவங்களோட ஐக்கியமா இருக்கு தங்கள் விருப்பத்தை அங்க தெரிவிச்சாங்க. இதெல்லாம் நமக்கு அபூர்வமா இருக்கக்கூடிய சில வசன பகுதிகள். சோ சில சில சமயங்கள்ல பாருங்க, இந்த இந்த விரோதிகள் எப்படியெல்லாம் நம்மளை டெம்ப்ட் பண்றாங்க, ஒரு புது சிஸ்டை எப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க, இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா. நிறைய இடங்கள்ல வந்து அப்போஸ்தலர்களுக்கு டிஸ்டர்பன்சஸ், அப்போஸ்தலர்களை வந்து பார்த்தா எதிர்க்கிறது அசுத்தாவிகள். ஆனா சில இடங்கள்ல அவங்களுக்கு சாதகமா பேசி, அவங்க கிட்ட ரொம்ப நயவஞ்சகமா பேசி, அவங்களுக்கு நல்ல திசையா போறது போல தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு, சோ அந்த வகையில கூட வஞ்சிக்கிறதுக்கு இவைகள் எல்லாம் முயற்சி செய்தது நமக்கு அங்க சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. வசனம் எங்கன்னா அப்போஸ்தல் 16:16-19 வசனம் இருக்கு. ஒரு சம்பவம் அப்போஸ்தல் பவுல் அங்க நிறைய முறை ஒரு கிளாஸ் எடுக்க போயிட்டே இருக்கிறார். நிறைய முறை அவங்க அப்படி போகும்போது ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ யார பார்க்கிறோம், குறி சொல்லுகிற ஸ்திரீ. கண்டிப்பா இவங்க எந்த சக்தியில் தான் செய்யறாங்க, விழுந்து போன ஆவிகளுடைய சக்தி. சோ ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்குள்ள இருக்காங்க, விழுந்து போன ஆவிகள் அவங்களை ப்ரொசஸ் பண்ணி இருக்காங்க. சோ அந்த ஆவி வந்துட்டு என்ன சொல்லுது, இங்க இங்க என்ன சொல்றாங்க, அங்க புகழ்ந்து பேசுறாங்க யார, அப்போஸ்தல். சோ ஒரு தேவனுடைய மனுஷங்க நமக்கு எதுக்கு வந்திருக்கிறாங்க, நமக்கு ரட்சிப்பின் திட்டத்தை அப்போஸ்தல் பவுல் எல்லாம் வந்துட்டு அசுத்தாவிகளுக்கு சத்தியம் சொல்றதா போயிட்டாங்க அவங்க. பட் அங்க பாருங்க, அங்க வந்துட்டு அவங்க ரொம்ப இது ஒரு தந்திரமான வஞ்சனை, என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையின் மேல மாத்திரம் அங்க கவனம் இருக்குது. கடைசியில இருக்கிறார், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்றாரு, தேவனுடைய அந்த அதிகாரத்தை அந்த அசுத்தாவின் மேல பயன்படுத்தும் போது உடனே அந்த அசுத்தாவி அங்கிருந்து இசைந்து வந்துட்டா அந்த சுவிசேஷத்தையே தங்கள் மூலத்தா பிரசங்கிக்கிற மாதிரி அவங்க ஒரு 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 தோற்றம் காண்பிக்கலாம் ஜனங்களுக்கு. அதுக்கு கூட முயற்சி எடுத்துக்கலாம், ஒரு சஜஷன் தான் சொல்ற. அல்லது எடுப்பணியாவது இந்த அப்போஸ்தலர்களுக்கு நிறைய இடங்கள் அங்க உண்டு பண்ணணும், அது கூட அவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்தது. ஆனா கடைசியில் அதுதான் நிறைவேறி எடுக்குது. ஏன்னா அடுத்த பகுதி வசனம் வாச்சிங்கன்னா பாருங்க, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, கடைசியில ஒரு முறை இவர் அவங்களை கடிஞ்சு கொண்டு அவங்களை விரட்டுறாரு. அவங்க போன உடனே இப்ப இவங்களுக்கு வந்திருக்கிற ஒரு சிச்சை பாருங்க, சிச்சையில ஒரு உபத்திரம் பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ளான நோக்கம் வைத்துட்டு இந்த அசுத்தாவிகள் அப்போஸ்தலர்கள் முழுக்க அந்த ஊழியம் முழுக்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணி எடுக்கிறது பாக்குறோம். சவரங்களை மாத்திரம் இல்ல, நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு கிட்டையும் கூட. ஆனா என்னன்னா, இங்க பிரதர் நமக்கு அங்க குறிப்பிட்டு காண்பிக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டாபிக் நம்ம எப்படி பாக்கணும்னா, புதிய சிருஷ்டிகளுடைய விரோதிகள் டாபிக்ல பாக்குறோம். விரோதிகள் தான், ஏதாவது ஒரு வகையில நமக்கு வஞ்சனை செய்யணும், ஏதாவது ஒரு வகையில நமக்கு இடரல் செய்யணும். ஆனா என்னன்னா, இங்க அவர் சொல்ற முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லா இடங்களையும் கர்த்தர் இயேசுவானாலும் சரி அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி அசுத்தாவி அவங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அவங்க வந்துட்டு முழிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, யாரு இது என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒரு வித்தியாசமான சம்பவம், ஒரு வித்தியாசமான மனுஷன் பார்த்துட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆறு என்னங்கிறது அப்போஸ்தலர்களுக்கு கிளியர் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய பரிசுத்தாவி இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த அசுத்தாவிகள் கூட ரொம்ப ஆச்சரியம், மற்ற ஜனங்கள் கிட்ட தங்களை வேற மாதிரி தான் அவங்க அறிமுகப்படுத்திக் கொள்வாங்க, மறித்து போன ஜனங்கள் போல. பட் அப்போஸ்தலர்கள் அந்த கர்த்தர் இயேசு கிட்ட பார்த்தா, அப்படியே சரண்டர். நாங்க வந்துட்டு யார்தான், நாங்க அசுத்தாதிகளைத்தான், எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ண வரீங்க, நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ற காலம் ரொம்ப நேரம் இருக்குது, இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சு. அதாவது இங்க என்னன்னா ஒரு கிளியர் விஷயம் நமக்கு அங்க தெரியுது. இந்த சம்பவங்கள் பாருங்கும்போது மனுஷங்களுக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி தேவன் கொடுக்கிறார் இந்த அசுத்தம் ஆவிகள் மேல. சோ நம்ம பகுத்தறியலாம், பகுத்தறிஞ்சிட்டு தேவ சித்தம் உணர்ந்துட்டு அவைகளை தவிர்த்துட்டு நம்ம விலகி போயிடலாம். சில சமயங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல்கள் நமக்கு முகமுகமா நின்னாங்கன்னா தேவனுடைய அதிகாரத்தை நாம தைரியமா பயன்படுத்தலாம். அப்ப இவங்க அந்த அதிகாரத்துக்கு சரண்டர் ஆகும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி எவ்வளவு ஒரு வல்லமை அங்க இருக்குது. சோ அதுதான் அங்க நமக்கு அங்க வெளிப்படுது. சில முறை நமக்கு சில பிரதர்ஸ் எல்லாம் அந்த டவுட்ஸ் கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க, ப்ரோ நம்ம வந்துட்டு சொன்னா சாத்தான் ஓடுவானா, அசுத்தாவிகள் ஓடுமா? கண்டிப்பா அந்த அத்தாரிட்டி தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கு அங்க இருக்குது. ஆனா அதுவே வேலை இல்லை, அது தேவன் சித்தம் பார்க்கணும். நம்ம வந்துட்டு மேக்சிமம் நமக்கு இருக்கிற அந்த ஆலோசனை என்னன்னா தீமைன்னு தெரிஞ்சா என்ன ஆயிடுங்க, விட்டு விலகிடுங்க, முன்னாடி போயிட்டு நின்று நீங்க அங்க பண்ண வேண்டாம். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பா தேவன் கிட்ட ஒரு சின்ன ஜெபம் அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம அங்க அந்த அத்தாரிட்டி எடுக்கும் பொழுது அது நடக்குது. சில சகோதரர்களுக்கு இந்த அனுபவம் கூட தேவனுடைய சத்தியம் சொல்லும் பொழுது அங்க வந்திருக்கிறதே நம்ம கேட்டிருக்கோம் பல நாட்களுக்கு முன்னாடி. சோ அப்ப அது கண்டிப்பா தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ கர்த்தர் இயேசு கிட்ட கூட இது மாதிரி அநேக சந்தர்ப்பங்கள் சம்பவங்கள் அங்க நடந்து அவர் அந்த உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும் இல்லைங்களா, அந்த பன்றிகளுக்குள்ள அந்த அசுத்தாவிகள் அங்க போக செய்தது, அப்புறம் இன்னும் சில சம்பவங்கள். ஆனா இங்க அந்த 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 அசுத்தாவிகள் ஆவிகள்னால பிடிபட்டிருக்கிற ஜனங்கள் பார்க்கும் போது அந்த ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு. பொதுவா அங்க இன்னொரு முறை நாம பாக்குறோம், அவர்கிட்ட ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க, அந்த அசுத்தாவி அவங்களை என்ன பண்ணிடுது, தண்ணியில தள்ளிட்டு அக்னியில தள்ளிட்டு பேச்சு மூச்சு இல்லாம நுரத்தல்ற லெவலுக்கு. சோ இதெல்லாம் என்னன்னா ஒரு சிம்டம்ஸ். சோ இந்த அது மாற்றம் இல்ல, ஒரே ஒரு அசுத்தாவி மாற்றம் அவங்களுக்குள்ள பிடிக்கிறது இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவிகள். சோ இந்த அசுத்தாவிகள்னால பசஸ் ஆயிட்டவங்க. சோ அவங்களுடைய வெளிப்பாடுகள் அவங்களுடைய அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா அவங்க சுத்தமா அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சுய நினைவு அங்க அவங்களுக்கு சுத்தமா இருக்காது. சோ அதுதான் நம்ம நம்ம ட்ரூத் கேட்க ஆரம்பிக்கும் போதே நம்ம மூத்த சகோதரர் ரொம்ப அருமையா சொல்லுவார், சில முறையெல்லாம் போய் டிராவல்ல போகும்போது சோ இந்த மாதிரி ஜடையெல்லாம் விட்டுட்டு ரோட்ல எந்த நோக்கத்துக்குன்னே தெரியாம வீதியில இருந்துட்டு சாக்கடை தண்ணி குடிச்சிட்டு அதெல்லாம் கண்டிப்பா அவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா கிளியரா இந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பாருங்க போது ஏதோ ஒரு காரியத்தினால தங்களுடைய மனசு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. சோ அந்த பாதிக்கப்படும் போது இவங்க தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவங்களே இல்ல. இந்த மாதிரி நிலைமைக்கு இவங்க போகும்போது அவங்க யார் ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்கன்னா இந்த விழுந்து போன தூதர்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே போயிடுறாங்க, கும்பல் கும்பலா போயிடுறாங்க. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அசுத்தாதிகளுடைய அந்த ஆதிக்கத்தில் அவங்க இருக்கிறதுனால்தான் அந்த மாதிரி ஜனங்கள் இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரை நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம், பட் நம்ம இந்த பார்வையில பாக்குறது இல்ல, இந்த பார்வையில பாக்குறது இல்ல. நம்ம நல்ல அந்த ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். போன வாரம் நம்ம ஒண்ணு பார்த்தோம், தேவன் இந்த அசுத்தாதிகளுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அவர்கள் மனுஷங்களுக்குள்ள வந்து செயல்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா மாம்ச சரீரம் தேவை. ஆனா அந்த 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 சரீரம் எடுக்கக்கூடிய வல்லமே அவங்க கிட்ட இருந்து தேவன் என்ன பண்ணிட்டார், பறிச்சிடுறா. இப்ப அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாம்ச சரீரம் வேணும், ஆனா தங்களுக்கு சொந்தமே இல்ல. சோ அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஏற்கனவே மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய அந்த சரீரத்தை இவங்க தற்காலிகமா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சோ அதுதான் உண்மையா சொல்ல போனா இந்த பிசாசு பிடிக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சோ அதை மாற்ற அங்கங்க நம்ம என்ன சொல்லலாம்னா அப்படி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பிசாசுங்களுடைய பங்களா தான் சொல்லலாம். சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அங்கேயே வந்து அங்க செட்டில் ஆயிட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்ம சுத்தி நடக்கிற சில உதாரணங்கள் சகோதர சகோதரிகளே. இதை நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் இந்த சாத்தான் மற்றும் அசுத்த ஆவிகள். சோ இந்த பாயிண்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரர். இவங்க நமக்கு ஒரு மிக முக்கியமான விரோதிகள் இவங்க தான். சோ இவங்க தான் மனுஷத்தையும் உலகத்தையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நமக்கு பாதகமா அதைய தூண்டி விடக்கூடிய சாத்தான் விழுந்து போன தூதர்கள். சோ அவங்க உலகத்துக்குள்ளேயே கிரிய செய்யறாங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே கிரிய செய்யறாங்க, கண்டிப்பா புது சிருஷ்டிகளுக்கும் விரோதமாகவும் இவங்க அங்க கிரிய செய்யறாங்க. பிரதர்ஸ் ரொம்ப அருமையா சொல்றாரு, இந்த செட்டப்ல எல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னா தான், இந்த சேட்டனுடைய செட்டப் நல்லா புரிஞ்சுட்டோம்னா தான் ஒரு முக்கியமான வசனத்தினுடைய பொருளை நாம புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த வசனம் என்னன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரம் 12 வசனம்,
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம்.
அப்பதான் நம்முடைய போராட்டம் யார் கூடங்கிறத நாம அங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ரொம்ப அருமையா பினிஷ் பண்றாரு இந்த வசனத்துக்கு அர்த்தம் வந்து அங்க சொல்லும் போது. இது இங்க ஆரம்பிக்கிறான் ஒரு ஒரு பேஜ்ல அவர் முடிக்கும் பொழுது அதனுடைய வீரியம் சொல்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. இந்த வசனம் அதாவது நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அங்க இல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வருது இந்த வசனம். அவர் சொல்றாரு இது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஒரு புதுஷத்தினுடைய போராட்டம் அங்க இல்ல, இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அப்புறம் அந்த யாரு யாரு பொல்லாத ஆவிகள் அந்த ஆவிகளுடைய சேனைகளுக்கான உண்மையிலேயே புதிய சிருஷ்டிகள் போராட வேண்டிய விரோதிகள். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அர்த்தம் சொல்றார். ஆனா அதை நம்ம அங்க பின்னால நம்ம அங்க கடைசியில பார்க்கலாம். ஆனா சகோதர சகோதரிகளே இவைகளை தேவன் அனுமதிக்கிறார், இதுதான் அங்க நடந்துட்டு இருக்குது. அப்போ மிக முக்கியமான கேள்வி அங்க நமக்கு பிரதர் கேக்குறது என்னன்னா, அப்போ இந்த மாய சக்திகள் இந்த சக்திகளுடைய வஞ்சனை இதைய தேவன் இந்த நாட்கள்ல ஏன் வந்து அனுமதிக்கணும்? அது உலகத்தார் கிட்டையா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் கிட்டையா இருந்தாலும் சரி, புது சிருஷ்டிகள் கிட்டையாக இருந்தாலும் கூட அங்கு சரி, ஆனா இவங்களை ஏன் வந்துட்டு தேவன் அங்கு அனுமதிக்கணும்? ஏன் இந்த சக்திகளை ஒரு டக்குன்னு ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வந்திருக்காம இன்னும் வரைக்குமே இவங்களை வந்து அனுமதிச்சிருக்கிறார்? இவங்களுடைய வல்லமை வந்துட்டு எல்லா தரப்பு ஜனங்களுக்கு மத்தியிலும் அங்க கிரியை செய்துட்டு இருக்கு. அவர் தேவன் இதையெல்லாம் அனுமதிக்க வேண்டிய அந்த பர்பஸ் என்ன, ஒரு உண்மையான நோக்கம் என்ன? ஒரு ரீசனபிள் பதில், ஒரு நியாயமான பதில், நம்முடைய இருதயத்துக்கு திருப்தி செய்யக்கூடிய அந்த பதில் என்னன்னா, ஏன் தேவன் இதெல்லாம் இப்ப அனுமதிச்சிருக்கிறார், ஏன் இது இன்னும் அவர் நிறுத்தல அப்படின்னா, இப்போ தேவன் இந்த நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய பலியின் மூலம் மீட்கப்பட்ட ஜனங்கள் கிட்ட இருந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் வகுப்பார் மாத்திரமே தான் அவர் தெரிந்து கொள்றதுக்கு அவர் நோக்கம் வைத்திருக்கிறார். எல்லா ஜனங்களையுமே தன் இடத்துல சேர்த்தது இப்ப அவருடைய நோக்கம் அங்க இல்ல. அவருடைய முக்கியமான நோக்கம் தற்போது என்னன்னா, இந்த ஜனங்களுக்குள்ள இருந்துட்டு ஒரு சிறு மந்தை மாத்திரம் அவர் நாமத்துக்காக அங்க தெரிந்து கொள்ளுகிறார். இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இவைகளை தேவன் அனுமதிப்பது அங்க அவருக்கு கரெக்டாக அங்க படுது. ஒரு வசனம் நம்ம அங்க வாசிக்கிறோம். என்ன வசனம்னா, இது இங்க இல்ல பட் நம்ம உங்களுக்கு காண்பிக்க ரெஃபரன்ஸ்க்கு பொருத்தமான வசனம், உபாகமம் 13 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்.
உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களை சோதித்திருக்கிறார்.
இது பரிச்சயமான வசனம், நான் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா முந்தைய நாட்கள்ல நம்ம பிரதர் செய்த நமக்கு சில முக்கியமான தருணங்கள் அதை நமக்கு முன்வைத்து இருக்கிறோம். சோ இதுதான் அந்த விஷயம். சோ தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார்கள். நீங்கள் உண்மையா முழு மனதோட அவர்கிட்ட அன்பு வைக்கிறீங்களா இல்லையான்னு என்ன பண்றாங்க? சோதனை போகுது இந்த உலகம் முழுக்க. அந்த சோதனையில உண்மையா இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். நிறைய முறை நம்முடைய சகோதரர்கள் நம்மகிட்ட சில சமயங்கள்ல கேட்டிருக்காங்க, எனக்கு பர்சனலா ஒரு மூணு சகோதரிகிட்ட இந்த அனுபவம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னதான் ட்ரூத் கேட்டுட்டாலும் அவங்க பேப்டிசம் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப நெருக்கமா போய் பேசும்போது அவங்க கேக்குறாங்க இந்த ஒரு வார்த்தை, என்னதான் எப்படி இருந்தாலும் பிரதர் நான் என் கண்ணாலேயே பார்த்தனே, என்னது இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. அவங்க சொன்னாங்களே அது என்னால அது எப்படி போயின்னு நானு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சக்திகளினுடைய கிரியைகள் இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க முகமுகமா. அப்படியே உண்மையான விஷயம், நான் எப்படி அதை விட்டுட்டு சிம்பிளா அங்க வருது? நீங்க அதை பொய்யுங்கிறீங்க, எப்படி பொய்? பர்சனலா நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிருக்கேன். அவங்களுக்கு இந்த வசனம் காமிக்கும் போது தான் பிரதர் அதெல்லாம் பொய்னா, அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மைதான், பட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நாம அந்த விஷயத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறது இது ரொம்ப ஆக்டான வசனம் நம்ம காமிக்கும் போது கண்டிப்பா சில மனசுல பிரதர்ஸ்க்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்க வருது. ஆனா இந்த விஷயம் நம்ம அநேக ஜனங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடையாள. சோ பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த புதிய சிருஷ்டிக்கு எப்படி விரோதமாக அங்க இருக்கிறாங்க. சோ ரொம்ப சிம்பிள். சோ இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறா? இந்த வரைக்கும் பார்த்தல் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறாங்க சொல்லும் போது தேவனுடைய நோக்கம் இப்ப ஒரு சிறு மந்தை மாத்திரமே இங்க தேர்ந்தெடுக்கணும். சோ மற்ற ஜனங்கள் இதை பற்றின முழு ஞானத்துக்கு அவங்க எப்ப வருவாங்கன்னா ஆறு வருடம் அரசாட்சியில அங்க வந்துருவாங்க சொல்றாங்க. சோ அப்படி அவங்க வரும்பொழுது இந்த அனுபவத்தின் மூலம் அவங்க மிக முக்கியமான மூணு பாயிண்ட் அங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னால முதல்ல சாத்தானால தாங்க எந்த அளவுக்கு குருடாக்கப்பட்டிருக்கோங்கிறத அவங்க உணர்ந்துக்கிறாங்க. அப்படி உணரும் பொழுது அவங்க இன்னும் உணரக்கூடிய ஆழம உணரக்கூடிய மிக முக்கியமான மூணு பாயிண்ட்ஸ் என்ன, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ற சொல்லுப்ப என்னன்னா, இந்த சக்திகள் இதனுடைய இதனால் அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அதனுடைய கட்டுப்பாட்டுல அவங்க இருந்து பரிதவிச்ச நாட்கள், இதெல்லாம் ராஜ்யத்துல அவங்க தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் மூணு பாயிண்ட்ஸ் என்னன்னா, அவங்க புரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னா, அவங்க முதல்ல புரிஞ்சுக்குவாங்க உண்மையிலே தேவன் அவங்களுக்கு விரோதி அல்ல, உண்மையிலே தேவன் அவங்களுக்கு ஒரு நண்பன். அப்படின்னா அவங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தர் தான். எப்பயுமே மனக்கோளத்தின் மேல நன்மை தான் அவர் நினைச்சிருந்தார். அவர் என்னைக்குமே கொஞ்சம் கூட தீமையங்க நினைச்சதில்லை. சோ தேவன் அந்த முழு அன்பினுடைய உருவமாகவே அங்க இருக்கிறார். அவர்கிட்ட எவ்வளவு வேணும் வந்துட்டு மனுக்குலத்துக்கு எதிரான எந்த ஒரு இதுமே அங்க இல்லை. இதை அவங்க ஜனங்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயத்துல இன்னொரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் தீமை. அதாவது சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்கள் தான் எல்லா தீமைக்குமே என்ன ஊற்றும் காரணமும். இதே அவங்க புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன தேங்க்ஸ் இதை இங்க கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயத்துல ஜனங்களுக்கு நிறைய க்வெஸ்டின்ஸ். ஏன்னா நிறைய பேர் நடக்கிற தீமைகள் கூட யாருக்கு தான் கையில் கொடுக்குறாங்க, தேவனுக்கு அங்க கொடுத்துறாங்க. பட் சாத்தான் விழுந்து போன தூதர்களுக்கு எவ்வளவு முழு பங்கு இருக்குது அவனால ரீசனபிளா பார்க்க முடியறதில்ல. பட் மற்றும் விழுந்து போன தூதர்கள் இவங்க தான் தீமையினுடைய முழு உருவமாக இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, நம்முடைய சொந்த பலத்தினால ஞானத்தினால இந்த சக்திகளை நம்மால மேற்கொள்ளவே முடியாது. தேவனுடைய அந்த ஒத்தாசை இருந்தா மாத்திரம்தான் நம்மால் இந்த தீமையின் சக்திகளும் ஜெயிக்க முடியும். அதே குறை மனுக்களை வந்துட்டு அங்க புரிந்து கொள்வாங்க என்று அங்க நாம பார்க்கிறோம் சொல்லிட்டோம். அப்படின்னா அது வரைக்கும் இந்த தீமை என்னதான் செய்த இந்த ஜனங்களுக்குள்ள தீமைன்னு நான் நீங்க சொல்லிட்டேன் பொதுவா. பட் ரொம்ப முக்கியமா இந்த அதர் வேர்ல்டு இன்னொரு உலகம் இருக்குது பாருங்க, ஆவியினுடைய அந்த உலகம், சாத்தானுடைய உலகம், அவனுடைய அந்த சேனைகள். சோ இவைகள்லாம் என்ன என்ன இவைகளுடைய கிரியைகள் என்ன ஆகுதுன்னா, அதாவது தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு இவைகள் எல்லாம் சேர்ந்து தேவனுக்கு அங்க ஹெல்ப் பண்ணு அவள் தான் சொல்ல முடியும். சோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஈவில், இதெல்லாம் ஈவில், இதெல்லாமே தீமை தான். இந்த தீமை பாரு, இன்னைக்கு சபை மாத்திரம்தான் இதுல இருந்து வெளியாகிறாங்க, சபை மாத்திரம்தான் புரிஞ்சுக்கிறாங்க, சபை மாத்திரம்தான் அங்க இங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவன் கிட்ட போய் சேர்றாங்க. அரசாட்சி நாம அங்க சொல்றோம். இப்பக்கும் ஆயுர்வேத அரசாட்சிக்கும் இடையில இது எவ்வளவு கால தேவன் அனுமதிக்கிறார், இந்த காலத்துல இது எதுக்குதான் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிம்பிள். இது எல்லாம் சேர்ந்து தேவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது அவள் தான். சோ தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஈவில், இந்த தீமை தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு அநேக வகைகள்ல அங்க அவருக்கு உதவியாக அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு நல்லா தெரியும். அப்போ இவைகள் எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப ரொம்ப முக்கியமா பார்க்கும் போது சபைக்கு விரோதமாக இவைகள் எல்லாமே அங்க இயங்கிக் கொண்டு இருக்குது. அப்போ கண்டிப்பா ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கு இவங்கள் மூலம் நிறைய போராட்டங்கள், நிறைய உபத்திரவங்கள், நிறைய சோதனைகள் அங்க உண்டு. இது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க வேண்டியதான கட்ட இயேசு ஒரு இடத்துல சொல்ற வசனம் நமக்கு பிரதர் கோட் பண்றார். யோவான்ல 15:18-19 வசனம். இந்த சக்திகள் எல்லாமே பகிச்சது அங்க சொல்ற அவர் அந்த இந்த ஓட்டத்துல முதல் புது சிருஷ்டி. சோ நெக்ஸ்ட் கண்டிப்பா அவருக்கு விரோதமா இவைகள் எல்லாம் இயங்குச்சுன்னா இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 3:12.
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
பாருங்க, அப்போ கர்த்தர் இயேசுக்கு மாத்திரம் இவங்கள் மூலம் துன்பம் இல்ல, இப்ப தேவ பக்தியாய் நடக்கிற எல்லாருக்குமே இவங்கள் மூலம் அங்க துன்பம். ரொம்ப சிம்பிள். என்ன பாயிண்ட் இங்க நம்ம சொல்ல வரோம்னா, இடைப்பட்ட காலத்துல இந்த தீமையான சக்திகளை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்னா, அவருடைய அருமையான தெய்வீக திட்டம் அவர் தீர்மானித்தபடியே நிறைவேறுவதற்கு இந்த தீமையை அவர் கருவியாக அங்க பயன்படுத்துறார். ரொம்ப அருமையா சொல்றார். சோ இந்த தீமையை தான் அவர் எப்படி பயன்படுத்துறாரோ, ரொம்ப முக்கியமா சபை விஷயத்துல சொல்லும் போது இவைகள்தான் சபையை வந்துட்டு உருவாக்கக்கூடிய ஒளியாகவும் சுத்தியாகவும் அங்க இருக்கும். சபையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கும் இந்த அந்தகார சக்திகள், இந்த அந்தகார அந்த சேனைகள். சோ அவங்களுக்கு கொடுக்க எல்லா உபத்திரவங்களும் எல்லா பிரச்சனைகளுமே இந்த சபைய அருமையான ஒரு ஒரு உருவத்துக்கு அங்க செதுக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி சொல்றாருன்னா, இந்த சக்திகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த என்ன சொல்லலாம், தேவனுடைய ஆலயத்தை அங்க கட்டுது. இந்த தேவனுடைய ஆலயம் வேற யாரும் யார்தான் பாக்குறோம், தேவனுடைய ஆலயம் சபை. அப்ப அந்த தேவனுடைய ஆலயத்துல இருந்து தான் ஆலய உலக ஜனங்கள் எல்லோருக்குமே அந்த ஆசீர்வாதம் போதும். வியூ எடுக்கிறார், ஒட்டுமொத்த திட்டம் அங்க எடுத்து பேசுறார். உலக ஜனங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்க பட போறாங்க, அவங்க எல்லாருமே சபை மூலம் தான் ஆசீர்வதிக்க பட போறாங்க. ஆனா அந்த சபையை தேவன் எப்படி பண்றார் அப்படின்னா, இந்த சாத்தான் விழுந்து போன தூதர்கள் இவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபத்திரவங்கள் மூலமே அந்த சபையை என்ன பண்றார், அருமையாக அங்க கட்டார். ரொம்ப சின்ன ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு உச்சக்கட்டம் பேசுறார். சாத்தான் தன் முழு பலத்தெல்லாம் திரட்டி இப்போ சபைக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிறார். ரொம்ப சிம்பிள். தேவன் அதையவே அப்ப யாருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறார், அங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திருக்கிறார். சோ அந்த பர்பஸ் தான் நமக்கு அங்க விளங்குது. சோ ஏன் தேவன் அனுமதிச்சிருக்கிறார் இது எல்லாம். சோ இந்த மாதிரி அவருடைய தெய்வீக திட்டம் வந்துட்டு அங்க நிறைவேறுவதற்கு இது இன்னொரு வகையில கூட சபைக்கு உற்சாகம் சொல்றார். 2 கொரிந்தியர்ல 4:17. இதெல்லாமே மிக அதிகமான நித்திய மகிமைக்கு ஏதுவாக அங்க நமக்கு தேவன் அங்க அதை அங்க பயன்படுத்துறார். ஆனா ரொம்ப முக்கியமான அந்த லெசன் இங்க புது சிருஷ்டிகளுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பதான் சொல்றார். சோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கிற புதிய சிருஷ்டிகளா நீங்கள், இதெல்லாம் புரிஞ்சிருக்கிற புது சிருஷ்டிகளா நாம் எல்லோரும் அப்படின்னா நாம் இப்ப எப்படி பார்க்கணும், ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட். அந்த பாயிண்ட் சொல்றாரு இல்லைங்களா, எபேசியர் 6 வசனம் என்ன சொன்னார், அதாவது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்ம போராடணும். ரொம்ப பியூட்டிஃபுல் சொல்றாங்க. சோ நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா, உலக ஜனங்களை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார், சேட்டன், விழுந்து போன தூதர்கள். இந்த கேரக்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த பாத்திரங்கள் யாரு, சாத்தானே, விழுந்து போன தூதர்கள், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய வேலை எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம் நாம. சோ இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் உலக ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் கிறிஸ்தவம் இருக்குது, கிறிஸ்தவ மண்டலம் இருக்குது. சில சமயங்கள்ல இவங்களுடைய வஞ்சனைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சில புது சிருஷ்டிகள் கூட அங்க போயிடுறாங்க, போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும் போது நம்முடைய போராட்டம் யாருக்கூட இல்ல மாம்சத்தாலும் அப்படின்னு அர்த்தம் தெரியுங்களா, எந்த உலகத்தின் மனுஷன் கூட நம்ம கூட போராட்டம் இல்ல. ஆனா நமக்கு கண்டிப்பா யார் இடம்லாம் இருப்பா, உலகத்தின் மனுஷங்க இடவெல்லாம் இருப்பாங்க, சோதனையா இருப்பாங்க. நமக்கு எந்த கிறிஸ்தவரும் நமக்கு என்ன இல்ல போராட்டம் இல்ல. ஆனா கண்டிப்பா நமக்கு யார் இடம்லாம் இருப்பா, யார் பிரச்சனை கொண்டு வருவா, யார் நம்ம சோதிப்பா, இந்த கிறிஸ்தவர்கள் கூட நாங்க சோதிப்பாங்க. எந்த புதுவா சிருஷ்டி சகோதர சகோதரர்களும் நமக்கு என்ன இல்ல, அங்க விரோதிகள் கிடையாது. ஆனா கண்டிப்பா அவங்க மூலம் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு சில பிரச்சனைகள் சில பலவீனங்கள் அங்க இருக்கு. அது என்னன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த அழகுரிய ஒரு அசுத்தமான உலகம் ஜஸ்ட் அவங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் செய்வதற்கு தற்காலிகமா இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிற மாம்சத்தை வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க புதிய சிருஷ்டிகளுக்கு விரோதமா. இப்ப புது சிருஷ்டி யாரை பார்த்து யார் கூட போராடணும், பியூட்டிஃபுல் பாயிண்ட், நீங்க மைண்ட்ல புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப பிளஸிங் பாயிண்ட். கண்டிப்பா நம்ம என்னடா பண்ண, ஒரு உலகத்தை நமக்கு இடவல் பண்ணிட்டு அவரு கூட சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி காமிக்காம அவர்கிட்ட தேவனுடைய குணலட்சங்களை அப்படியே பிரகாசிக்காம நம்ம போயிட்டு நம்ம பலவீன தவட்ட காமிச்சு, அதே போல ஒரு கிறிஸ்டன் ஒரு மனுஷன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா, அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏதாவது சின்ன பலவீனம் ஆயிட்டா என்ன நம்ம பண்றோம், நம்ம மாம்சத்துக்கு கொடுத்தா போராடிட்டு இருக்கோம். பட் அங்க ரொம்ப வசனத்துல சொன்ன நம்மளுடைய போராட்டம் யாரு கூட இல்ல மாம்சத்தோடும். ஏன்னா இது எல்லாம் புரிஞ்சுக்கொண்ட புதிய சுற்றுகள் விதை சொல்ல வர பாயிண்ட் வருது. எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி எல்லா பலவீனங்களையும் இந்த மாதிரி மனுஷங்களை எல்லாம் அவங்க பார்க்கும் போது, உலகத்தானோ கிறிஸ்தவனோ இல்ல நம்முடைய சொந்த சகோதர சகோதரில பார்க்கும் போது இவங்களுக்கு பின்னால் இயங்குற இந்த விரோதியை தான் மனசுல மைண்ட்ல வைக்கணும். செய்யறது இவங்க இல்ல, யார் செய்யறா, சாத்தான் விழுந்து போனா அந்த தூதர்கள். இந்த பாயிண்ட் எப்பயுமே மைண்ட்ல வைக்கணும். தாங்கள் செய்கிறது அது நம்ம சொல்லணும் உலகத்தின் ஜனங்கள் கிட்ட, சில சமயங்கள கிறிஸ்தவர்கள் கிட்ட, சில சமயங்கள சொந்த சகோதர சகோதரிகள் கிட்ட, அவர்கள் மூலம் நமக்கு ஏதோ ஒரு இடரல் ஒரு பலவீனம் அங்க வந்துச்சுன்னா அந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட வேண்டாம். நம்ம இந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கிறவங்க இவங்க கண்ணுக்கு தெரியவர்கள் மூலம் நம்மளை வஞ்சிக்கிறது நமக்கு இடல் கொடுக்கறது நம்ம புரிஞ்சுக்கொண்டு நம்ம போராட்டம் அவங்களுக்கு கொடுத்தா இருக்கணும். சோ அதுதான் ரொம்ப அது முக்கியம். சோ அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள போற இவங்க தாங்க செய்கிறது என்னது கத்திரியாசு ஏன் அப்படி சொல்ல முடியும், ஸ்தீவன் ஏன் அங்க சொல்ல முடியும்னு அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் இந்த டாக்டர் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது, அவங்க கிளியரா புரிஞ்சிருக்கிறாங்க. கத்திரியாசு சொல்றா இல்ல இந்த ஜனங்கள் செய்யல ஆசைரா, பின்னாடி சேட்டனும் விழுந்து போன தூதர்களும். ஸ்தீவன் கூட சொல்றாரு இந்த ஜனங்கள் செய்யல விழுந்து போன தூதர்களும் சேட்டனும். சோ அதனால சொல்றாங்க அப்பா இவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு நீங்க மன்னிங்கர் அங்க புதிய சிருஷ்டிகள் கூட அங்க காண்பிக்க வேண்டும் என்பது அங்க பிரதர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக அங்க இருக்கிற சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும் போது கடைசியில் ஒரு எச்சரிப்பு கூட பிரதர் நமக்கு அங்க கொடுக்கிறார். சோ இன்னைக்கு இந்த அந்தகார சக்திகளினுடைய பிரதிநிதிகளா ஒட்டுமொத்த உலகமே இருக்குது. சாதாரண ஒரு பொட்டி கடைக்காரர் கூட அவங்க கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறாரு. பிரதர் அந்த லிஸ்டே சொல்றாரு, சலூன் வச்சிருக்கிறவரு, சாதாரண ஒரு துவைக்கிறவர், எல்லாருமே யாருடைய கட்டுப்பாடுதான், இவங்க கட்டுப்பாடுதான். சோ பில்லி சூன்யம் கரெக்ட், ஜோசியம் கரெக்ட், பிளாக் ஆர்ட் பிளாக் மேஜிக் கரெக்ட், இவங்க எல்லாமே அவங்களுடைய அந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள் தாங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன சொல்றாருன்னா தேவனுடைய பார்வையில் அவர் பார்க்கும் போது அவர் இவங்களை எல்லாம் வந்துட்டு ஒண்ணு தண்டிக்க போறது அங்க இல்ல. சோ இவங்க எல்லாமே தேவன் கூட எப்படித்தான் பாக்குறாங்கன்னா அவங்க கூட அறியாமல்தான் அங்க செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. சோ அவங்க அறியாமல் தான் செய்யறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா அவருடைய ராஜ்யத்துல அவருடைய திட்டத்துல இரண்டாவது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அங்க இருக்குது. தேவன் நம்ம கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்திலேயே பாக்குறோம் இல்லைங்களா, அப்போஸ்தல் பேசும் போது என்ன சொல்றாங்க ஒரு வசனம் அப்போஸ்தல் 3:17. சோ இதுதான் தேவன் கூட இவங்ககிட்ட எடுக்கக்கூடிய வியூ.
சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
பாருங்க சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க அப்போஸ்தலர்ஸ். இந்த குவாலிட்டி பாருங்க, சகோதரர் எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, நீங்க செஞ்சீங்க அந்த தப்பு, அதாவது மேசியாவ சிலுவையில அறிஞ்சிட்டீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவங்க கிட்ட இவர் எப்படி பேசுறாரு பாருங்க, சகோதரர் நீங்க செஞ்சிட்டீங்க தப்பு, ஆனா செஞ்சிட்டீங்க நீங்க உங்க அறியாமல் செஞ்சிருக்கிறீங்க. கூட இன்னைக்கு இந்த சாதாரண இருந்து போன தூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குற எல்லாருமே எவ்வளவு தீமை இவங்கனால நடக்குது, ஆனா இவங்க எல்லாருமே எப்படித்தான் பாக்குறாங்கன்னா எல்லாம் என்ன செய்யறாங்க அறியாமையில் தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ராஜ்யத்துல என்ன பண்றா தேவன் இரண்டாவது ஒரு வாய்ப்பு அங்க தரா. உஷார யாரு அறியணும் அப்படின்னா நம்ம தான் சொல்றாரு. ஆனால் இது எல்லாம் பற்றின ஞானத்துக்குள்ள ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டுட்ட ஜனங்கள் அப்போ அவங்களுடைய சொந்த சித்தம், சொந்த லட்சியங்கள், சொந்த கனவுகள், சொந்த விருப்பு வெறுப்புகள், இது நிறைவேறுவதற்காக இவங்க இந்த வெளிச்சத்தை விட்டு விலகி போனா, இவங்க இந்த வெளிச்சத்தை மறுத்தளிச்சுட்டு இன்னுக்குள்ள போனா, அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இரண்டாம் வாய்ப்பு அங்க இருக்குது, பட் இவங்களுக்கு தான் அந்த இரண்டாவது வாய்ப்பு அங்க இல்ல. சோ அந்த இரண்டாம் வாரத்துக்குரிய அந்த வசனத்தை அவர் அருமையா கோட் பண்ற, எப்ரே 6:4-16 வசனம் தெரியும், வாசிக்க வேண்டாம். ஒருவரை பிரகாசிக்கப்பட்டும், இது வந்துட்டு இந்த புது சிருஷ்டிகள் பத்தி பேசுறார். சோ புது சிருஷ்டிகள் ரொம்ப கிளியரா அங்க சொல்றாரு. ஏன்னா இதுல நிறைய இது நம்ம போயிட்டு இந்த அசுத்தாதிகளுக்கு பிரதிநிதிகளா போயிடுவோமா இல்லைங்களா, நாம போய் அவங்க சப்போர்ட்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சோ அதனாலதான் உங்களுக்கு நமக்கு பிரதர் ரசில் அந்த ஒரு உறுதிமொழி அங்க சொல்லி எடுக்கிறாரு. மணால இருக்கு இல்லைங்களா, மணால படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, ஒரு உறுதிமொழி, அதுக்கு ஒரு வாக்குறுதி, கட்டடத்தில் ஒரு வாக்குறுதி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நீங்க அதை வாங்கி படிங்க. அது நமக்காக பிரதர் ரசில் எழுதிட்ட ஒரு வாக்குறுதி. சோ அதுல நல்ல வாக்குறுதி, நான் அறுவடைய வேலையில உண்மையா இருப்பேன், நீங்க எனக்கு கொடுத்துருக்க வேலையில உண்மையா இருப்பேன், சகோதர சகோதரிகளுக்கு சின்ன விஷயத்திலும் பெரிய விஷயத்திலும் உண்மையா இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறேன் அப்படியே சொல்லிட்டு வரும்போது கடைசி ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த பூலகத்துல ரெண்டு எஜமானர்களே இருக்கிறாங்கிறத நான் உணர்ந்து புரியுதுங்களா. எல்லா வகையிலும் என்னுடைய சிந்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், இவைகள் எல்லாமே அந்த இன்னொரு எஜமான், ரெண்டு எஜமான் யார் பாக்குறோம், ஒண்ணு நம்முடைய தேவன், இன்னொருத்தனே இந்த பிரபஞ்சத்து. சோ ஒரு சக்தி இருக்கிற என்னைக்குமே இந்த புது சிருஷ்டிக்கு அகேன்ஸ்டா. சோ எந்த வகையிலுமே நம்ம அந்த சக்திக்கு அங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கும் போது இருக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல நாம் கூட அப்படி போறோம். நம்ம ஏற்பான வாரம் ஒரு ஒரு உதாரணம் சொன்ன இல்லைங்களா, ஒரு பிரதர் சத்தியம் கேட்டு இவர் யாருக்கு போய் சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறாரு, விழுந்து போன ஆவிகளுக்கு சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறார். சோ அது எவ்வளவு ஒரு டேஞ்சர் ஸ்டெப், பிரதர் ரசில் அப்பா உங்களுக்கு உணர்த்துறாரு, இதை நீங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க, நீங்க இப்படி செய்யக்கூடாது. சில சமயங்கள் நமக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும், இது என்ன அது பார்க்கலாம், இந்த புஸ்தகம் என்ன அது படிக்கலாம், இந்த மாதிரி உலகம் பத்தின ஒரு புஸ்தகம், இல்லாட்டி சில மெட்டீரியல்ஸ் இருக்குது உலகம் முழுக்க. சோ இதுல எல்லாமே எங்க புது சிருஷ்டிகள் ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கும். ஒரு காலம் இவங்களுக்கெல்லாம் தேவனுடைய விஷயத்துல தேவனை திட்டத்தில் ரெண்டாம் வாய்ப்பு இருக்குது, ஆனா புது சிருஷ்டிகள் அவருடைய விரோதிகள் பற்றி முழு ஞானத்துக்குள்ள வந்தவர்கள் கட்சியில தங்களுடைய சுய நோக்கம் நிறைவேறதுக்காக இந்த வெளிச்சத்தை விட்டு போனாங்கன்னா, அவங்க அந்த அந்த அந்தகார சக்திகளுக்குள்ள ஐக்கியமானாங்கன்னா அது வந்துட்டு டேஞ்சர். அவங்களுக்கு வந்து தேவனுடைய அந்த இரக்கம் அதுக்கு மேல அங்க இல்ல. சோ இதோட நாம் இன்னைக்கு நிறைவேற்ற முடிவு செய்யலாம் சகோதர சகோதரிகளை. அடுத்த வாரம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறார். சோ இந்த எதிராளியினுடைய தந்திரங்கள், இந்த எதிராளி ஒரு புது சிருஷ்டியை எப்படியெல்லாம் தகர்க்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியை எந்த மாதிரி அவர் தாக்குறார், சோ அந்த தந்திரங்கள், டிசெக்மெண்ட்ஸ், அவனுடைய வஞ்சனைகள் எப்படி எல்லாம் இருக்கு, சோ அது நாம அடுத்த வாரத்தில் இருந்து பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அந்த திட்டங்கள்